கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பஸ்காவுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி வருகிற நாட்களில் அதற்கே உரிய பாடங்களை தியானிக்கும் வகையில் இன்றைக்கும் பஸ்காவோடு தொடர்புடைய ஒரு அருமையான தலைப்பை சுருக்கமாக நாம பார்க்கலாம். ஏன்னா விரிவாக பார்க்கும் அளவிற்கு நேரம் இருக்காது. நம்முடைய அருமை கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் மத்தியில உபதேசிக்கும் பொழுது அந்த சீஷத்துவத்தினுடைய முக்கியமான அம்சங்களை குறித்து பல கோணங்கள்ல பல தருணங்களில் அவர் பேசியிருப்பது நமக்கு நன்கு தெரியும். ஒரு முறை சீஷர்கள் மத்தியில் அவர் அப்படி சீஷத்துவத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து பேசும்போது மத்தேயு 16:24 நமக்கு மனப்பாட வசனமாக அது தெரியும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன் என்று அவர் அங்க சொன்னது நமக்கு தெரியும். மற்றொரு தருணத்தில் சீஷர்கள் மத்தியில் அவர் பேசும் பொழுது மத்தேயு 11:29 நீங்க வாசிக்கலாம், அல்லது 27 வாசிங்க.
சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார்.
இங்கு பேசும் பொழுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லிட்டு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இந்த இரண்டு வசனங்களுமே கர்த்தர் இயேசு சீஷர்களிடத்துல வெவ்வேறு தருணங்கள்ல பேசின வசனங்கள். ஒரு முறை பேசும் பொழுது உங்களுடைய சிலுவை எடுத்துக்கொள்ளுங்க, இன்னொரு முறை பேசும் போது என்னுடைய நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் இன்று நாம தியானிக்க போகிறோம். நம்முடைய சிலுவை இயேசு கிறிஸ்துவினுடைய நுகம். என்ன இந்த இரண்டும்? சிலுவை, நுகம். கர்த்தருடைய சீஷர்கள் அல்லது அவரை பின்பற்றுகிறவர்கள் எடுக்கும்படிக்கு அவர் கேட்டுக்கொண்டவைகள் ரெண்டு இருக்கீங்க. ஒன்னு சிலுவை, இன்னொன்று நுகம். கர்த்தர் இயேசு சிலுவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது எதை குறித்து சொன்னார்? அப்புறம் நுகம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது எதை குறித்து சொன்னார்? சோ வசனங்களின் படி பேசும் பொழுது சிலுவை என்பது எதை குறிக்கும், எதை அடையாளப்படுத்தும்? நுகம் என்று சொல்லும் போது நுகம் எதை குறிக்கும்? கிராஸ், யாக், சிலுவை, நுகம் இரண்டையுமே கர்த்தர் இயேசு நாம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்ப சிலுவைனா என்ன, நுகம்னா என்ன? நமக்கு இதுதான் நம்முடைய தியானம். ஆனா இவைகளை விளக்குவதற்கு நாம முயற்சிக்கலாம். சிலுவை முதலாவது நாம் எடுத்துக்கலாம். கிராஸ், சிலுவைனா என்ன, எதை குறிக்கும் அல்லது எதை அடையாளப்படுத்தும்? இப்ப கர்த்தருடைய சீஷர்கள், அவரை பின்பற்ற விரும்புகிறவர்கள் நிச்சயமா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொன்னது என்னன்னா சிலுவை. அதுவும் எப்படி அழகா சொல்லிட்டார்னா, அவனவன் தன் சிலுவைய எடுத்துட்டு என்னை பின்பற்ற கடவன். சோ இப்போ இந்த சிலுவை என்று சொல்லும் போது இதை எது குறிக்கலாம்? இப்ப நீங்க பதில் சொல்லலாம். சிலுவை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சிலுவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய வேண்டுதல், அதாவது அவருடைய அவர் நம் இடத்துல கேட்டுக்கொண்டது. சோ இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிலுவை நாம் எடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது பொதுவான விளக்கங்கள் அர்த்தங்கள் நாம் அறிஞ்சிருக்கிறோம். ஆனா கொஞ்சம் இன்னும் நன்கு புரிந்து கொள்ள நாம் முயற்சி பண்ணுவோம். கிராஸ் சிலுவை என்று சொல்லும் போது அதை எதை அடையாளப்படுத்துது நம்முடைய வாழ்க்கையில? இப்போ மத்தேயு 16:24 இருந்து எடுக்கலாம். மத்தேயு 16:24 ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், வாசிங்க.
ஒருவன் என்னை, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு
பின்பற்ற. வேலை இங்க அந்த தொடர்பு இந்த வசனத்துல இருக்குது. சிலுவை எடுக்கிறதுனா என்ன? அதுக்கு முந்தின வார்த்தை அங்க அழகா சொல்ற, தன்னைத்தான் வெறுத்து. அதன் மூலம் அவர் என்ன பண்ணணும்? தன்னுடைய சிலுவை எடுக்கணும். அப்ப சிலுவைக்கும் இந்த தன்னைத்தான் வெறுத்தல் என்கிற வார்த்தைக்கும் தொடர்பு இருக்குது. ஒருவேளை சிலுவைக்கு அர்த்தமே அதுதான், தன்னைத்தான் வெறுத்தல். எக்ஸாக்டா சொல்லணும்னா சிலுவை நம்முடைய வாழ்க்கையில எதை குறிக்கும் என்று கேட்டா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆங்கிலத்தில் சொன்னோம்னா செல்ஃப் டினையல், சுயம் மறுத்தல். நம்முடைய சிலுவைனா என்னன்னா நம்முடைய சுயம் நாம் மறுக்கிறது, அதுதான் நம்முடைய சிலுவை. பொதுவா பதில் சொல்லுவோம் பாடுகள் என்று சொல்லிட்டு. ஆனா அந்த பாடுகள் எதனால என்று கேட்டோம்னா அதனுடைய வேறு அர்த்தம் இதுதான் நம்ம பார்க்க முடியும். நம்முடைய சுயம் நாம் வெறுக்கணும், மறக்கடிக்கணும், புறக்கணிக்கணும் என்று சொல்லுகிற அந்த விஷயம் தான். இது வேற வகையில் சொன்னா இது அந்த சுயம் வெறுக்கிறதுக்கு பேரு பலி ஆகிறது. அதனால்தான் சங்கீதம் 55 பலியினால என்னோடு உடன்படிக்கை செய்தவர்கள். சோ கர்த்தருடைய சீஷர்கள் அவர்கள் ஒரு பலியின் உடன்படிக்கை செய்திருக்கிறாங்க. அப்படின்னா அந்த உடன்படிக்கைக்குள் அவர்கள் பிரவேசிச்ச நாள் முதல் ஒவ்வொரு நாளும் பலி ஆகணும். அந்த பலி ஆகிறதுனா என்ன, எப்படி பலி ஆகணும்? ஒருவேளை மறுபடியும் இங்க நீங்க இது பார்க்கணும், அவர்களுடைய சுயம் அவர்கள் என்ன பண்ணணும், சுயம் வந்து அவர்கள் அங்க வெறுக்கணும். சோ சுயம் வெறுக்கிறது அதன் மூலம் பலி ஆவோம். இன்னொரு வாசனை கூட வாசிச்சீங்கன்னா 1 Corinthians 15:31 பார்க்கும் போது,
நான் அனுதினமும் சாகிறேன், அதை
பாருங்க, நான் அனுதினமும் சாகிறேன். சகோதர சகோதரிகளே, சிலுவைக்கு அர்த்தம் என்று கேட்டா ஒருவேளை இந்த 3 வசனங்கள் அருமையான கருத்தை நமக்கு அங்க தருது. சுயத்தை வெறுத்தல், அப்படி சுயத்தை வெறுப்பதின் மூலம் பலி ஆகிறது. அப்படி பலி ஆவது என்பது அனுதினமும் ஒரு மரணத்துக்குள்ள போறது, அனுதினமும் சாகிறது. சோ இதுதான் ரொம்ப அருமையா ஒரே வார்த்தையில சொல்லிடலாம், சுயம் வெறுத்தல். சோ கர்த்தர் இயேசு தம்முடைய தம்மை பின்பற்ற விரும்புகிறவர்கிட்ட கேட்கும் பொழுது அவனவன் தன் சிலுவை எடுத்துக் கொள்ளுங்க. நீங்க என்னை பின்பற்றி வர விரும்பிட்டா உங்களுடைய சுயத்தை நீங்க வெறுக்க ஆரம்பிக்கணும். அப்படின்னா பலி ஆயிட்டு இருப்பீங்க, அப்படின்னா ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருப்பீங்க நீங்க. சோ இப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் செய்வதில் எங்கையெல்லாம் இதுலையெல்லாம் சுயம் என்பதை நாம மறுக்கிறோமோ அங்க நாம என்ன பண்றோம்னா நம்ம நம்முடைய சிலுவை நாம எடுக்கிறோம். அதுதான் அர்த்தம். சோ இதுதான் டேக்கிங் த கிராஸ், சிலுவைய எடுத்தல். பாருங்க ரீப்ரின்ஸ்ல ஒரு அந்த சிலுவை எடுப்பதற்கு ஒரு அருமையான விளக்கம் பார்க்கும் போது, செல்ஃப் டினையல் மீன்ஸ் டு இக்னோர் செல்ஃப் வில். அதாவது அந்த கிராஸ் பேரிங் பத்தி பேசுறார். சிலுவை சுமத்தல்னா என்னன்னா அது வந்து சுயத்தை மறுக்கிறது. ஆனா அந்த சுயம் மறுக்கிறதுனா என்ன அப்படி கேட்டா, சுயம் மறுக்கிறதுனா கூட என்னன்னு கேட்டா, செல்ஃப் டினையல் மீன்ஸ் டு இக்னோர் செல்ஃப் வில், சுய சித்தத்தை விடுறது, அல்லது செல்ஃப் கிராட்டிபிகேஷன், சுயத்தை திருப்திப்படுத்துவதிலிருந்து விலகிறது, அல்லது இக்னோரிங் ஏர்த்லி ஆம்பிஷன்ஸ் அண்ட் டிசையர்ஸ், இந்த பூமிக்குரிய ஏக்கங்கள் ஆசைகளை துறக்கிறது, அல்லது பாவமான சில சமயங்களில் நியாயமான விருப்பங்களை புறக்கணிக்கிறது. இதெல்லாம் நம்ம சொல்லலாம். சுயத்தை வெறுத்தல் என்று கேட்டா முதலாவது அந்த சித்தத்தை விடுறது, சுய சித்தத்தை விடுறது, சுயத்தை திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணத்தை விடுறது, அல்லது இந்த பூமிக்குரிய விஷயங்கள் மேல உள்ள ஒரு ஆவல், ஒரு ஒரு எதிர்பார்ப்பு, அவைகளை விடுவது என்று சொல்லலாம். அதே போல பாவமானதும் அல்லது சில சமயங்களில் நியாயமான ஆசைகளை கூட நம்ம விடுறது. சப்போ சிலுவை என்று சொல்லும் போது இதெல்லாம் அழகா குறிக்கும் சகோதர சகோதரிகள். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்க, நீங்க உங்களுடைய சிலுவை நீங்க எடுங்க. சுருக்கமா சொன்னா நாம நம்முடைய சுயத்தை வந்து வெறுக்கணும். சுயம் வெறுக்கிற ஒவ்வொரு தருணங்களும் சிலுவை நாம் எடுக்கிறோம். ஆனா அந்த சுயத்தை வெறுக்கிறது என்று சொல்லும் போது நிறைய சமயங்கள்ல தேவனுடைய சித்தத்துக்காக சுய சித்தத்தை நாம மறக்க வேண்டியிருக்கும். சில சமயங்கள்ல உடன் சகோதர சகோதரருடைய நன்மைக்கு ஏதுவா, ஒரு சமாதானத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் ஏதுவா சுயத்தை நம்ம சுய சுய சித்தத்தை நாம கைவிட வேண்டி இருக்கும். பாருங்க, அப்படி தேவனுக்காக அவங்க சித்தம் செய்வதற்காக சகோதர சகோதரிகளுடைய ஒரு ஆசீர்வாதத்துக்காக என்று சொல்லி எங்கெல்லாம் நாம சுயத்தை நாம விடுகிறோமோ, சுய சித்தத்தை கண்டிப்பாங்க நாம சிலுவை எடுக்கிறோம், நம்முடைய சிலுவை. அல்லது இப்படி விட்டுட்டு மற்ற விதத்துல சுயம் திருப்தி அடையணும் என்பதற்காக நிறைய விதமான முயற்சிகள் நாம் இருப்போம். அந்த முயற்சிகளுடைய பிரதான நோக்கம் என் சுயம் அதை எதிர்பார்க்குது, நன்மையானதா இருக்கலாம், ஆனா அதை அவைகளை நிறைவேற்றுவதன் மூலம் என் சுயம் திருப்தி அடையும். ஆனா நிறைய சமயங்கள்ல அப்படி சுயம் திருப்தி அடையணும் என்பதற்காக நாம ஏறெடுக்க போகிற பிரயாசங்களை விடுவோம், விட வேண்டும். அப்படி விடும் போது நம்ம சிலுவை எடுக்கிறோம். அல்லது பாருங்க, இந்த பூமிக்குரிய சில லட்சியங்கள், சில ஒரு 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 ஏக்கம் அல்லது சில விருப்பங்கள், அது நமக்கு இந்த பூமிக்குரிய விஷயம் என்று சொல்லும் போது அது டெம்போரல் திங்ஸ், இந்த பூமிக்குரிய பொருட்கள் மீது, மற்ற எல்லா ஆசீர்வாதங்கள் மீதும் வரக்கூடிய ஒரு ஒரு வாஞ்சையை நாம் சொல்லலாம். அதை கூட நாம் சில சமயங்களில் விட வேண்டியிருக்கோம். அது கூட சிலவை எடுக்கிறது. சில சமயங்கள்ல பாவம் செய்வதிலிருந்து அல்லது பாவமான விருப்பங்களை விடுவதிலிருந்து, இல்லாட்டி நியாயமான விருப்பங்கள் தான், ஆனா அவைகளை கூட விடுறது. சோ இப்போ சிலுவை என்று கேட்டா இதெல்லாம் நாம விளக்க சொல்ல, ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு விளக்கம். கர்த்தர் இயேசு சிலுவை எடுக்க சொன்னாங்களே, அப்ப சிலுவை எடுக்கிறதுனா என்ன நம்முடைய வாழ்க்கையில? ரொம்ப இது ரொம்ப ஆழமான ஒரு டாபிக் என்று கூட சொல்லலாம். கிராஸ் பேரிங், சிலுவை சுமத்தல் அப்படின்னா சகோதரர் அதை ரீப்ரின்ஸ்ல பெரிய பெரிய கட்டுரைகள்ல அங்க பேசிட்டு இருக்கிறார். பட் நம்ம இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு இது பற்றி அங்க தியானிக்கிறோம். ஆனா இது எப்படின்னா சிலுவையையும் நுகத்தையும் ஒப்பிட்டு பாக்குறோம். ஏன்னா ரெண்டையுமே கர்த்தரே எடுக்க சொல்லிட்டாங்க. சோ நம்ம வாழ்க்கையில அது என்ன குறிக்கணும், சிலுவை எடுக்கிறது, நுகம் எடுக்கிறது. சோ இப்ப சிலுவை எடுப்பது பத்தி கொஞ்ச நேரம் நம்ம அங்க பேசிருக்கோம். இப்ப நுகம் கர்த்தரே அது கூட எடுக்க சொன்னார், நீங்க நுகம் எடுக்கணும். ஆனா இங்க ரொம்ப வித்தியாசம், எண்ணுகம். சிலுவை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னாங்க, உங்க சிலுவை, உங்க சிலுவை எடுத்துக்கோங்க. என் சிலுவை அவர் சொல்லல, உங்க சிலுவை எடுத்துக்கோ. ஆனா நுகம் பத்தி பேசும்போது என் நுகம் எடுத்துக்கோ, வித்தியாசம் இருக்காங்க. ஆனா இந்த ரெண்டும் எடுக்கணும் சீஷர்கள், அதுதான் அவருடைய இன்விடேஷன். இப்ப நுகம் என்று சொல்லும் போது, நுகம் வந்து எதுக்கு ஒரு வேலை எதை குறிக்கலாம்? சிலுவை என்று சொல்லும் போது பாடுகள் டக்குன்னு நீங்க சொன்னீங்க, பாருங்க இதுதான் நுகம், அதுதான் சிலுவை. சிலுவை பற்றி நாம பேசிட்டோம். இப்ப நுகம் என்று கேட்டா அது நான் விளக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி பிக்சர் காமிச்சா ரொம்ப நன்கு புரியும். இதுதான் நுகம், ஆக்சுவலா இதுதான் நுகம். நுகம் எடுங்க, என்னுடைய நுகம் எடுங்க. சோ இப்போ நுகம் என்று சொல்லும் போது அது ஒரு ஒரு அருமையான அடையாளம். கர்த்தரேசு பேசின விஷயங்கள்ல நுகம் கூட ஒரு அருமையான அடையாளம். சோ இப்போ நுகம் என்று கேட்டுட்டோம்னாவே இப்போ அதுக்கு வரக்கூடிய வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா, அது பின்னாடி நான் சொல்றேன் கிரேக்க வார்த்தை அதனுடைய அர்த்தம் என்ன என்று. ஆனா அந்த அந்த கன்கார்டன்ஸ்லயே அழகா அங்க சொல்றாங்க நுகம், அதாவது இங்கிலீஷ்ல யாக், தமிழ்ல நுகம். அதுக்கு கன்கார்டன்ஸ்ல மீனிங் வரும்போது அர்த்தம் சர்விட்யூட். சர்விட்யூட் எப்படி நம்ம சொல்லலாம், ஊழியம், வேலை, கிரியை, இதெல்லாம் சொல்லலாம். ஊழியம், ஊழியம் செய்தல், வேலை செய்தல், கிரியை செய்தல், நடப்பித்தல். நுகம் என்பது அது எப்படி நாம் அந்த அடையாளத்தை புரிஞ்சுக்க முடியும்னா, லிட்ரலா அதை நம்ம பார்க்கலாம். ஒரு நுகம் என்பது மாடு, ரெண்டு மாடு இருக்கணும், மினிமம் ரெண்டு மாடு இருக்கணும். ஏன்னா நுகத்தினுடைய அர்த்தம் என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது கப்ளிங், கப்ளிங்னா ரெண்டு, ரெண்டை ஒன்றா இணைத்தல் கப்ளிங். அப்போ ஒரு நுகம் என்று சொல்லும் போது அது நம்மளுடைய பொதுவான அர்த்தத்தில் பார்க்கும்போது இரண்டு மாடுகள், அந்த இரண்டு மாடையும் ஒன்றாக இணைச்சு அதனுடைய கழுத்தின் மேல ஒரு ஒரு மர வேலைப்பாடான ஒரு விஷயத்தை நாம் அங்க வைப்போம், அதுக்கு பேர் தான் நுகம். அந்த நுகம் வைப்பதன் மூலம் அந்த மாடுகள் என்ன செய்யும், ஒரு மிகப்பெரிய பாரத்தை சுமக்கும். அது என்ன, அது மிகப்பெரிய பாரம், அது பின்னாடி இருக்கிற வண்டியா இருக்கலாம், அல்லது அந்த நுகத்தை பொருத்தி அதுல ஏர் பூட்டி அந்த ஒரு ஒரு நிலத்தை உழுக வேண்டும் என்று சொன்னா அந்த இடத்துல அந்த நுகத்தின் மூலம் அந்த மாடுகள் பெற்றுக்கொண்ட பாரம் என்பது அந்த உழுகிற மாபெரும் வேலை. சோ யாக் பர்டன். கர்த்தர் இயேசு இது பத்தி மத்தேயு 11 அதிகாரத்துல பேசுவது நாம பாக்குறோம். அந்த 29 வசனம் பார்க்கும்போது,
நான் சாந்தமும்
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 30 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். நுகமும் சுமையும் பிரிக்க முடியாது. சோ நுகம் இருந்தா தான் சுமை எடுக்க முடியும், சுமைய நுகத்தின் மூலம் தான் இழுக்க முடியும். அப்ப நுகம் என்பது அந்த கழுத்தின் மேல வைக்கிற பாகம். ஆனா அந்த கழுத்தின் மேல வைக்கிற பாகம் சும்மா வெறுமனே ஒரு அழகுக்காகவோ வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அங்க வைக்க போறதில்லை. அந்த நுகம் வைக்கிறதின் மூலம் தெளிவா இருக்கும் ஒரு பாரம் அந்த மாடுகள் அங்க சுமக்குது. ஒரு வேலையில ஈடுபட போகுது, ஒரு விதத்துல கிரியை செய்ய போகுது. சோ இப்ப இது நமக்கு பார்க்கும் போது அந்த அடையாளம் புரிஞ்சுக்க முடியுது. அப்ப நுகம் என்று சொல்லும் போதே அது ஒரு 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 வேலையில கிரியையில ஈடுபடுதல், அது ஒரு ஊழியத்துல ஈடுபடுதல் என்று அங்க சொல்லலாம். இன்னும் அழகா சொன்னானா, நுகம் யார் மேல ஏற்றப்படுதோ அவர்கள் ஒரு மாபெரும் வேலையை செய்வதற்காக, யார் அவங்க மேல நுகத்தை வச்சிட்டாங்களோ அவங்களுக்கு தங்களை முற்றிலுமே ஒப்பு கொடுத்து கிட்டத்தட்ட அடிமைகள் ஆயிட்டு, அவர்களுக்கு முழுக்க தங்களை ஒப்பு கொடுத்துட்டு அவர்கள் எதிர்பார்த்த அந்த வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேலையில அவர்கள் தங்களுடைய முழு அர்ப்பணிப்பை கொடுப்பாங்க. சோ அதுதான் சொல்லலாம். ஒரு இப்ப எல்லாம் நமக்கு நுகம் என்று நம்முடைய நாட்கள்ல சொல்லும் போது நமக்கு மாடுகள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஒரு வேலை ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி மனுக்குலத்தினுடைய வரலாறு நாம் எடுத்து பார்க்கும் போது நாகரீகம் வளர்ந்துடாத அந்த காலகட்டங்கள்ல நுகம் மனிதர்கள் மேல அங்க சுமத்தப்பட்டு மனிதர்கள் அடிமைகளாக வேலை கொள்ளப்பட்ட காலங்கள் அங்க தெரியும். அப்போ அந்த அந்த நுகம் சுமத்தப்பட்டுட்ட மனிதர்கள் நுகத்தை சுமத்தினவர்களுக்கு கிட்டத்தட்ட அடிமைகளாகவே தான் இருந்திருக்கிறாங்க. பட் அந்த அடிமை சென்ஸ் வந்து நம்ம நெகட்டிவா இங்க பார்க்க வேண்டாம். ஆனா கர்த்தர் இயேசு சொல்லும் பொழுது அந்த அர்த்தத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒருத்தருடைய ஒருத்தர் சுமத்தின வேலையை அவர் திருப்திப்படுவதற்கு ஏற்ப நிறைவேற்றுவதற்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அவரோடு அந்த விஷயத்துல பங்கெடுக்கிறது. சோ இப்போ இதுக்கு கூட ரீப்ரின்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு வாசகம், இட் சிம்பலைசஸ் சர்விட்யூட். பாருங்க, யோக் அப்படின்னா நுகம் என்று சொல்லிட்டா அது ஒரு ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து இருப்பதை அடையாளப்படுத்துது. He who submits to the yoke thereby submits to the will and directing of another. பாருங்க, யார் ஒருவர் தன்னை ஒரு நுகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரோ அவர் தந்த நுகத்தை தன் மீது சுமத்தினவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. அப்படி ஒப்பு கொடுத்து அவருடைய வழிநடத்தலுக்கும் தன்னை அங்கு ஒப்பு கொடுக்கிறாரு. அண்ட் குவயட்லி பிளாட்ஸ் ஆன் ஃபார் த அக்கம்பிளிஷ்மெண்ட் ஆஃப் அன் அப்பாயிண்டட் ஒர்க். அப்படியாக தன்னை ஒப்பு கொடுத்துட்டு தன் மீது நியமிக்கப்பட்ட அந்த வேலையை செய்வதற்காக அமைதியாக வேலை செய்கிறவராக அங்கிருப்பாங்க. கத்திரேசு இப்போ சீஷர்கள் கிட்ட சொன்ன இந்த இரண்டு அடையாளங்களினுடைய அர்த்தம் நம்ம வாழ்க்கையில நாம சிந்திக்க வேண்டும். என்னை பின்பற்ற விரும்பினீங்கன்னா உங்க சிலுவை எடுத்துக்கொள்ளுங்க. அதே சமயத்தில் என் நுகம் கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில இரண்டு முக்கியமான விஷயங்கள் கர்த்தர் இயேசு அங்க சொல்றார். நாம் நிச்சயம் இந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையில செய்தே ஆக வேண்டிய விஷயங்கள். ஒன்று, அநேக காரணங்களுக்காக நம்முடைய சுயத்தை அநேக கோணங்கள்ல வெறுக்கிற ஒரு விஷயம். இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப வலிக்கும், இது ரொம்ப நம்மை பாடுகளுக்குள்ள கொண்டு போகும். இன்னொன்று பார்க்கும்போது அவருடைய நுகத்தை நாம நம்ம மேல சுமத்திக் கொள்வது. அப்படின்னா கர்த்தர் நம்ம மேல நியமிச்சிருக்கிற வேலைய அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்துட்டு அவர் வழி நடத்தக்கூடிய பாதையில நம்முடைய பிரயாசங்களை முழு பலத்தோட உற்சாகத்தோட சோர்ந்தே போகாம ஏறெடுத்துக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காரியம். பாருங்க, இந்த நுகத்துக்கு பைபிள்ல நிறைய நுகம் இருக்குது. பைபிள்ல நாம பார்த்தா அக்கிரமங்கிற நுகம் இருக்குது. அது வந்து புலம்பல் 1:14 நீங்க படிக்கலாம். அல்லது பாபிலோனுடைய நுகம் இருக்குது, அல்லது எகிப்தினுடைய நுகம். எகிப்தினுடைய நுகம்னா இந்த உலகத்தில் உலகம் நம்ம மேல சுமத்தக்கூடிய சில நுகம் இருக்குது. அதே போல வாசிங்க புலம்பல் 3:27. இது புலம்பல் பாருங்க. இப்போ பைபிள்ல நம்ம பார்க்கிற அநேக நுகங்கள் இருக்கு சொல்றோம். கிட்டத்தட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் ஒரு நுகம். அந்த நியாயப்பிரமாணத்தை நுகமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அவர்கள் தேவனுக்கு என்று சொல்லி கிரியைகள் செய்யணும், பணிகள் செய்யணும், வேலைகள் செய்யணும். ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு அவங்களுக்கு. அதே மாதிரி இப்ப பாபிலோன் அல்லது இந்த எகிப்து அதனுடைய நுகங்கள் இருக்குது. அப்படின்னா ஒருவேளை அடையாளத்தில் எடுத்தோம்னா இந்த உலகம் நம்ம மேல சில நுகம் சுமத்தும், சில பாரம் சுமத்தும். இதெல்லாம் வந்து நன்மை என்று நாம் இப்ப சொல்ல முடியாது சுவிசேஷ யுகத்தின் பரிசுத்தவான்களுக்கு. ஆனா பாருங்க, இங்க பாக்குறோம் தன் வாலிப பிராயத்துல நுகத்தை சுமப்பது நல்லது. வாலிப பிராயம் கூட சில நுகம் நம்ம மேல கொடுக்கும். அது நம்ம வாழ்க்கையினுடைய பொறுப்புகள். ஒருவர் தன் வாலிப பிராயத்திலேயே சில முக்கியமான பொறுப்புகள் எடுக்கணும் இந்த வாழ்க்கையில. நல்லது, குட், நல்ல நுகம் தான், ஓரளவுக்கு நல்ல நுகம். ஆனா அந்த வாலிப பிராயத்துல அங்க எடுப்பது நல்லது. அதே போல திருமணம் பற்றி பேசும்போது அது கூட ஒரு நுகம் இல்லைங்களா? எப்படி சொல்றாங்க, அந்நிய நுகத்துல நீங்க என்ன பண்ணிடாதீங்க, திருமண பந்தத்துல இணைஞ்சிடாதீங்க. அப்படின்னா உங்களுக்கே உரிய திருமணம், ஆனா அது என்னது நுகம் இல்லைங்களா? அப்படின்னா அது கூட குட், அது ஒரு நல்ல ஒரு நுகம், அது சில ஆசீர்வாதங்களுக்குள்ள நம்மை வழி நடத்துது என்று நாம அங்க பாக்கிறோம். அதே போல இப்ப நாம பாக்குற நுகம் தான் இருக்கிற நுகத்திலே வெரி குட் நுகம். என்னன்னா கிறிஸ்துவின் நுகம், அவர் நம்ம மேல சுமத்தின அந்த நுகமானது அவருக்கென்று சில பணிகளை வேலைகளை ஊழியங்களை நாம ஏறெடுப்பதற்கு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வழிநடத்துல அயராது நம்ம ஈடுபடுவதை அங்க குறிக்குது. சோ இதெல்லாம் என்ன சொல்லலாம்னா வேதத்துல நம்ம நுகத்துக்கு நிறைய விஷயங்கள் அங்க பார்க்கலாம். சோ சிலுவை நுகம், சோ இதுவரைக்கும் பேசின விஷயங்களை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, சோ கர்த்தருடைய சீஷர்களுக்கு இந்த ரெண்டும் இருக்கு, ரெண்டு விதமான ஒரு அடையாளத்தின் காரியங்கள். ஒன்னு சுயத்தை வெறுப்பதனுடைய அவசியம், அத்தியாவசியம் பற்றி பேசுகிற அடையாளம் சிலுவை. டினை யுவர் செல்ஃப், தேவ சித்தத்துக்காக சகோதர ஐக்கியத்தின் ஆசீர்வாதம் அன்பிற்காக உங்கள் சித்தத்தை பல நேரங்களில் வெறுங்க. அப்படி வெறுத்தல் அது கிட்டத்தட்ட உங்க நீங்கள் பலியாகுவதை குறிக்குது, நீங்கள் ஒரு வித மரணத்துக்குள்ள உட்பிரவேசிப்பதை அங்கு குறிக்குது. இந்த அனுபவம் நமக்கு அவசியம். இன்னொன்று என்று பார்க்கும்போது கர்த்தருடைய சித்தம் செய்வதில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிச்சு நாம் ஈடுபடக்கூடிய பிரயாசங்கள் ஊழியங்கள் குறிக்குது. சரி, இப்போ இந்த ரெண்டுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்குதா? ஒருவேளை நெக்ஸ்ட் போங்க பாருங்க, இது ஒருவேளை ஒற்றுமைகள். சோ ஒற்றுமை ஏதாவது இருக்கா? இந்த ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது? நாம் சுமக்கிற நம்முடைய சிலுவைக்கும் நாம எடுத்துக்கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய நுகத்துக்கும் என்ன ஒற்றுமைகள்? சோ அங்க இருக்கிறது பாருங்க, ரெண்டுமே ஸ்பிரிச்சுவலி ஓரியன்ட் அப்படின்னா இரண்டுமே ஆவிக்குரிய ரீதியில நம்ம பார்க்கிற விஷயம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இவைகள் இருக்குது, ரெண்டுமே ஸ்பிரிச்சுவல். சிலுவையும் ஆவிக்குரிய விஷயம்தான், நுகமும் ஆவிக்குரிய விஷயம்தான். இந்த ரெண்டு அனுபவங்களுக்குள்ள, ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ள ஒரு விசேஷமான அழைப்புக்குள்ள அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமே பங்கெடுக்க முடியும், வேற யாரும் இதுல பங்கெடுக்க முடியும். ஒருவேளை ஒற்றுமைகள் என்று சொல்லிட்டான். ரெண்டுக்குமே அழைப்பு முக்கியம், அப்படிப்பட்டவர்கள் அழைக்கப்படணும், அதுவும் ரொம்ப முக்கியம். இன்விடேஷன் ரொம்ப முக்கியம். ரெண்டுலையுமே நீங்க சிலுவை எடுக்கணும்னாலும் சரி அல்லது நுகம் எடுக்கணும்னாலும் சரி உங்களுடைய சுய விருப்பம், அதன் அடிப்படையில் தான் நீங்க எடுக்க முடியும். உங்களுக்கு இஷ்டம் இருக்கணும். சிலுவை எடுக்கணும்னா எஸ் நான் எடுக்கிறேன், அந்த விருப்பம் நமக்கு சுயமா வரும். நுகம் எடுக்கணும், ஆமா நான் எடுக்கிறேன். நாம விரும்பி எடுக்க வேண்டியவைகள் இந்த ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில். சுயத்தை வெறுக்கிறேன், விரும்பி வெறுக்கணும். ஊழியத்தின் பாரம் எடுத்துக்கொள்கிற, விரும்பி எடுக்கணும். ரெண்டுமே வில்லிங் டெசிஷன்ஸ், ரெண்டுமே அனுதினமும் நிறைவேற்ற வேண்டிய முடிவுகள், டெய்லி டெசிஷன் கூட. ஒவ்வொரு நாளும் சுயம் வெறுப்பதுக்கு முடிவு எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த ஊழியத்தின் பாரம் சுமப்பதற்கு நாம முடிவு எடுக்கணும். சோ இது ஏதோ ஒரு நாள் எடுத்துட்ட முடிவு, அதற்கு பின்பு அதை பத்தின உணர்வே இல்லாம நாட்கள் கடந்து போகும். தொடர்ந்து நம்ம மேல ஒரு நாள் எடுத்துட்டனால அந்த சிலுவையும் இருக்கும், அந்த நுகமும் இருக்கும் என்று அங்க சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் உணர்ந்து இந்த விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நாம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். ஆமா, நான் சிலுவையை சுமக்க வேண்டியவன், ஒவ்வொரு நாள் காலையில அந்த சிலுவை எடுத்து வச்சுக்கணும். சுயத்தை வெறுக்க வேண்டியவன் எல்லா விஷயங்கள்ல. ஆமாம், என் மேல ஒரு நுகம் அமர்த்தப்பட்டிருக்குது, அது என் மேலேயே இருக்கணும். அமர்த்தினவர் என்ன விரும்புகிறாரோ, எங்கு காமிக்கிறாரோ, எந்த வேலையில ஈடுபட சொல்றாரோ, அதுல என்னை அமைதியாக ஒப்பு கொடுத்து நான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அங்க செய்ய வேண்டும். ரெண்டுக்குமே கமிட்மெண்ட் அவசியம், ஒப்பு கொடுக்கறது அவசியம். ரெண்டுக்குமே ஒரே என்ன சொல்லலாம், இலக்கு என்று சொல்லலாம். ரெண்டுக்குமே ஒரே இலக்கு, சுயத்தை வெறுக்கிறதுக்கும் ஒரே இலக்கு தான், அந்த வேலையை செய்யறதுக்கும் ஒரே இலக்கு தான். என்னன்னா தேவனுடைய சித்தம் செய்யணுங்கிற அந்த நோக்கம் தான். ரெண்டுமே ஸ்மரண பரியந்தம் இருக்கும். சிலுவைய சுமக்கிறதும் சரி, நுகத்தை சுமக்கிறதும் சரி, மரண பரியந்த வரைக்கும் நம்ம செய்தே ஆக வேண்டிய விஷயம். சிலுவை எடுத்தோம், நுகம் எடுத்தோம், பாதியில நான் நுகத்தை மாத்திரம் விட்டுட்டேன், சிலுவை வச்சிருக்கிறேன், அல்லது நான் நுகம் வச்சிருக்கிறேன் ஆனா சிலுவை நான் விட்டுட்டேன், முடியாது. கண்டிப்பா கர்த்தரை பின்பற்ற விரும்புகிறவர்கள் இந்த இரண்டு அனுபவங்களை இந்த மாதிரி அவர்கள் எடுத்துட்டு அதை மரணப்பரியந்தம் தொடர்ந்து செய்ய வேண்டியவங்களாக அங்க இருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, ரெண்டு சின்ன அடையாளங்கள் தான் நாம இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம இடத்துல கேட்டுக்கொண்டத அந்த ரெண்டு அடையாளங்கள், அந்த ரெண்டு அடையாளங்கள் எப்படிப்பட்ட அடையாளங்கள், அது எதை குறிக்குது, அந்த ரெண்டு அடையாளங்களை எப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம சுமந்து கொண்டே இருக்கணும் என்று பார்க்கும் போது நம்முடைய முழுமையான அர்ப்பணிப்பின் ஜீவியம் அங்க அழகா அங்க தெரியும். ஆனா ரெண்டுமே ஒன்னுக்கு ஒன்னு இசைவாக இருந்து கொண்டே தான் இருக்கணும். ஒரு வகையில சொன்னா அந்த சிலுவை எடுத்தா நிச்சயம் நுகம் எடுக்க முடியும், சிலுவை எடுக்காம நுகம் கூட எடுக்க முடியாது, அப்படி கூட ஒரு தொடர்பு இருக்குது என்று அங்க சொல்லு. சுயம் என்பது வெறுக்கப்படணும். அப்படி சுயத்துக்கு இடம் எங்க இல்லை என்று சொல்லும் போதோ அங்க தேவனுடைய சித்தத்துக்கு இடம் இருக்கும். அந்த இடத்தை நம்ம எடுக்கும் பொழுது அவருடைய அந்த நுகம் நம்ம வாழ்க்கையில நாம அங்க பார்க்க முடியும். சோ ஒரு கான்சக்ரேட்டட், ஒரு அர்ப்பணிக்கப்பட்டவர், அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு உண்மை சீஷன் என்று சொல்லும் போது அவர்களுடைய வாழ்வுல இந்த இரண்டு அடையாளங்கள் நிறைவேறணும், சிலுவை நுகம். ஆனா இப்போ இது நாம பார்க்கும்போது இதுக்கு ஒரு சில வித்தியாசங்கள் கூட நாம பார்க்கலாம். இந்த ரெண்டுக்கும் சில ஒற்றுமைகள் நாம பார்த்தோம். ரெண்டுமே ஆவிக்குரியது, ரெண்டுமே சுய விருப்பத்தினால செய்யறது, ரெண்டுமே டெய்லி செய்யணும், இது ரெண்டுக்குமே அர்ப்பணிப்பு தேவை, ரெண்டுமே வந்துட்டு வாழ்க்கையின் முடிவு பரியந்தும் செய்ய வேண்டியது, இதெல்லாம் ஒரு சில ஒற்றுமைகள். சுயம் வெறுத்தல் மற்றும் அந்த தேவனுடைய சித்தத்தை பலி அந்த பிரயாசங்களின் மூலம் நிறைவேற்றுதல். ஆனா இப்போ இதே சிலுவைக்கும் இதே நுகத்துக்கும் வேற ஏதாவது வித்தியாசங்கள் என்று பார்த்தா கண்டிப்பா இதுல வித்தியாசங்கள் இருக்கு. பாருங்க, இப்போ சிலுவைக்கும் நுகத்துக்கும் ஒரு நாலு முக்கியமான வித்தியாசங்கள் பார்க்கலாம். அது நமக்கு இன்னும் நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை பற்றி ஒரு ஒரு படி புரிஞ்சு கொள்வதற்கு உதவியா இருக்கும். சிலுவைக்கும் நுகத்துக்கும் என்ன வித்தியாசம்? அப்படி சிலுவை தனிப்பட்ட விஷயம். நீங்க சிலுவை எடுக்கணும்னா அது உங்களை பொறுத்து தான் இருக்கு, இதுல வேற யாருக்கும் சம்பந்தம் இல்லை. நான் சிலுவை எடுக்கணும்னா அது என்னை சார்ந்து தான் இருக்கு, இட் இஸ் இண்டிவிஜுவல், அது தனிமை விஷயம், அது புரியுதுங்களா? அதனால்தான் வசனம் என்ன சொல்றா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவைய, வசனம் வாசிங்க அந்த வசனம்,
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து,
தன்னைத்தான் வெறுக்கணும், தன்னைத்தான் வெறுக்கிறது அவராகவே தான் செய்ய முடியும், வேற யாரும் அவருக்காக அதை செய்ய முடியாது. சோ சிலுவையினுடைய ஒரு தாற்பயம் பார்க்கும் போது, அதாவது சுயம் வெறுக்கிறது ஒரு தாற்பயம் பார்க்கும் போது, அது சம்பந்தப்பட்டவர் தான் அதுக்கு பொறுப்பு, அதற்கு வேற யாருமே பொறுப்பாக முடியாது. நான் சிலுவை எடுக்கணும், நான் என் சுயத்தை வெறுக்கணும்னா நான் நானாகத்தான் அதை செய்ய வேண்டியிருக்கு, தன்னை தான் வெறுத்து, இண்டிவிஜுவல் விஷயம், தன் சிலுவை எடுக்கணும். பாருங்க, அது அது வந்து அவர் தான் எடுக்கணும், அதுல வேற யாரும் அவருக்கு உதவி அங்க இல்ல. ஆனா நுகம் அப்படி சொல்ல முடியாது. நுகம் என்று சொல்லும் போது அது வந்து இண்டிவிஜுவல் கிடையாது, தனிப்பட்ட விஷயம் கிடையாது, அது பகிர்ந்து கொள்ளுகிற விஷயம். அதனால்தான் அந்த அருமையான சிம்பல் நம்ம பார்க்கிறோம். ஒரு நுகம் என்று சொல்லும் போது தான் பாருங்க, அந்த நுகம் வார்த்தை வந்து ஜுகோஸ், கிரேக்க வார்த்தை. அந்த ஜூகோஸ்டுடைய அர்த்தம் வந்து கப்ளிங், அப்படின்னா ரெண்டு ஒன்றா இணைக்கப்படுதல் அப்படித்தான் அர்த்தம் சொல்லலாம். எ பேர் ஆஃப் ஸ்கேல்ஸ், இரண்டு அப்படின்னு எதை வேணா நீங்க சொல்றீங்களோ அதுல ரெண்டு சேர்ந்து இருப்பதுக்கு பேர் தான் நுகம். சிங்கிளா கூட போடுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஒரு தனி மாட்டில் கூட நீங்க நுகத்தை வச்சு நீங்க அனுப்பலாம், தனி குதிரை மேல கூட நுகம் வச்சு அனுப்பலாம். பட் நுகம்னு சொன்னா பேசிக் மீனிங் என்ன அப்படின்னா மினிமம் டூ, மேக்சிமம் அது எவ்வளவு வேணா இருக்கு, குறைந்தபட்சம் ரெண்டு சேர்ந்து ஒன்றா ஒரு இணைக்கப்பட்டிருப்பதுக்கு பேர் தான் நுகம். சோ நுகம் அருமையான அடையாளம். இது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான ஊழியங்கள், வேலைகள், கிரியைகள் என்று சொன்னா அந்த ஒரு வேலைகளை நம்ம அர்ப்பணிக்கணும். கண்டிப்பா அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது நம்ம மாத்திரமே தான் எல்லாம் செய்யணுங்கிறது இல்ல, நம்மோடு யார் இருப்பாங்க, மற்றவர்கள் கூட அதை பகிர்ந்து கொள்வதற்கு இருப்பாங்க. முதல் முதல்ல கர்த்தர் இயேசு இருப்பாங்க. அதுதான் அவர் சொல்லிட்டாரு, வசனம் இப்போ வாசிச்சோம் இல்லைங்களா, மத்தேயு 11:30 என் நுகத்தை என்ன பண்ணிக்கோங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய சித்தம் செய்வதில் இந்த பூமிக்கு வந்து நான் என்னென்ன வேலைகள் கிரியைகள் ஊழியங்கள் ஆரம்பிச்சுட்டனோ அதுலயே நீங்களும் என்ன பண்ணிடுங்க, உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. முதல்ல நான் ஆரம்பிச்சேன், இப்ப நீங்க என்னோட நீங்களும் சேர்ந்துடுங்க. பாருங்க, இது வந்து ஒரு வகையில அந்த நுகத்துல நம்மோடு கர்த்தர் இயேசு இருப்பது நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்னு சொல்லும் பொழுது கலாத்தியர் 6:2 பாக்குறோம், கர்த்தர் இயேசு மாத்திரம் இல்ல அந்த நுகத்தை நாம் சுமந்து தீர்க்கிற விஷயத்துல அவர் அவருடைய சரீரத்தின் மற்ற அங்கங்கள் கூட நம்மோட அங்க இருக்கிறாங்க. வசனவாசிங்க, அது
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து.
பாருங்க, பேர் யூ அப் த பர்டன் ஆஃப் ஒன் அனதர், அப்படின்னா ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து. சோ நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் கூட அங்க இருக்கிறாங்க. சோ இது நம்ம விசுவாசிக்கிறோம், நிச்சயமா நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையினுடைய ரெண்டு விதமான கோணங்கள் நமக்கு அங்க தெரியுது. நம்ம அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில நம்மளுடைய செல்ஃப் டினையல் இருக்கணும், சுயம் வெறுக்கிறது இருக்கணும். அதுதான் ஒரு வகையில பலி, அதுதான் ஒரு வழியில நம்ம பிரவேசிக்கிறோம் என்று சொல்லிட்டா மரணம். அதுக்கு நாமளே தான் பொறுப்பு, வேற யாருமே பொறுப்பு இல்ல, வேற யாரும் அதுக்கு கணக்கு கொடுக்க தேவையில்லை, நம்ம தான் வரணும். ஆனா நுகம் என்று சொல்லும் போது கர்த்தரோடு நாம் எடுத்துருக்கிறோம், அவர் நம்மோடு இருக்கிறாங்க. அவர் ஆரம்பிச்சது, அவரு அவரு நிறைவேற்றினது, அவர் கூட நம்ம இப்போ சேர்ந்திருக்கோம், நம்ம பங்கு செய்யறோம். நம்மோட மற்ற சகோதர சகோதரிகள் கூட இருக்கிறாங்க, இது நல்ல விஷயம். இது அப்போ இது பார்க்க முடியும், இது ஒரு வித்தியாசம். இரண்டாவது வித்தியாசம் சொல்லும் போது பாருங்க, இந்த சிலுவை விஷயத்துல தனிப்பட்ட முடிவுகள் இருக்கிறதுனால எல்லாமே அந்த தனிப்பட்ட விஷயத்தை சார்ந்தே தான் இருக்குது. நம்ம விருப்பப்பட்ட திசையில போலாம், சுயத்தை வெறுப்பதின் மூலம் அல்லது நம்ம நம்ம நாம சுயத்தை வெறுத்து நாம ஒரு பாதையை தெரிந்து கொண்டு போகலாம். அந்த ஒரு சுதந்திரம் இருக்குது, அந்த ஒரு லாபகரமான விஷயம் இருக்குது. ஆனா நுகம் என்று சொல்லும் போது அப்படி வர, அப்படின்னா கர்த்தருக்கு அடுத்த வேலைகள்ல நம்மை அர்ப்பணிச்சு கொண்டு உண்மையான ஊழியத்தை கிரியைகளை பாரத்தை சுமக்கிறது என்று சொல்லும் போது இங்க வேற விதமான சேலஞ்ச் இருக்கு. இங்க வந்து கூட இருக்கிற யாக் ஃபெல்லோஸ், அப்படின்னா உடன் நுகம் சுமக்கிறவர்கள், அவர்களோடு சேர்ந்து அவர்கள் எல்லோரும் பயணிக்கிற ஒரு திசை நோக்கி தான் நாமும் அங்க போக முடியும். நாம தனியா ஒரு திசை அங்க போட முடியாது. அது உங்களுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம், இரண்டு மாடுகளை ஒரு நுகத்துல பூட்டினா ரெண்டுக்கும் ஒரு டைரக்ஷன் தான், ஒரு திசை தான் இருக்கும். ஒவ்வொன்றும் அதற்கென்று ஒவ்வொரு திசையை தெரிந்து கொண்டா ஒரு நுகத்துக்கு அடியில இருக்க முடியாது. வேற மாதிரி சொன்னா ஒரு நுகத்துக்கு அடியில இருக்கணும்னா ரெண்டுக்கும் ஒரே திசை தான் அங்க இருக்கணும். சோ இங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கொஞ்சம் நாம அப்போ நம்மோடு அந்த நுகத்துல இணைக்கப்பட்டிருக்கிறவர்களோடு இசைந்து போக வேண்டிய ஒரு சூழல் அவசியம் அங்க இருக்குது. பாருங்க, இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா, இது நடக்கணும்னா அப்ப முன்னாடியே நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணும், நம்மோடு நுகம் சுமக்கிறவங்களோடு சேர்ந்து தான் சுமக்க முடியும். அப்படிங்கும் போது நமக்கும் அவங்களுக்கும் ஒரே திசை தான் என்று சொல்லும் போது அப்போ இது நமக்குள்ள நிறைவேணும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம நுகம் எடுக்கணும், கர்த்தர் கேட்டுக்கொண்ட நுகம் எடுக்கணும்னா முன்னாடி பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணும், சிலுவை இருக்கணும், சுயம் வெறுக்கிறது. ஏன்னா இந்த ஒரு மற்ற நுகம் சுமக்கிறவர்களோட நாம நம்ம இணைச்சு கொள்ளும் போது சில சமயங்களில் நம்முடைய சுயம் வந்து நமக்கு எப்படி இருக்கும், எதிரா இருக்கும், அவங்களுடைய விஷயத்துக்கு எதிரா இருக்கும். இப்போ அந்த சுயத்தை வெறுக்கிற ஒரு தன்மை, அதாவது சிலுவை இருந்தா தான் நம்ம இந்த விஷயத்துல, அதனால தான் நம்ம சொன்னோம் இந்த நுகம் சிலுவைக்கும் நுகத்துக்கும் சில தொடர்புகள் கூட இருக்கு. நாம சொல்லலாம், சிலுவை இருந்தாலே நுகம் பண்ண முடியும் தெளிவா. அப்போ அது ஒரு வசனம் வாசிங்க, கலாத்தியர் 6:2 வசனம்,
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றி.
அந்த ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்துட்டு ரெண்டு பேரும் அப்படித்தான் ஷேர் பண்ணிக்கிறீங்க அந்த நுகத்துல. ஆனா இப்படி பண்ணுவதன் மூலம் ஒரே ஒரு இலக்கு தான் இருக்கு, கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்ன பண்றீங்க, நீங்க நிறைவேற்றுக்கிறீங்க. சோ ஒரு நுகம் தான், ஆனா அதற்கு அடியில அநேகம் பேரா இருக்கிறோம் நாமோ, ஆனா திசை என்னவோ ஒன்று தான் நமக்கு அங்க இருக்கு. ஆனா அப்படி இல்ல சிலுவை விஷயத்துல சகோதர சகோதரி. சோ இது நமக்கு இந்த அனுபவங்களினுடைய தன்மை நமக்கு அங்க புரியுது. சரி, சிலுவை நம்ம வாழ்க்கையில என்ன நிறைவேற்றும், நம்ம வாழ்க்கையில நம்ம சிலுவை எடுத்துட்டா அதன் மூலம் நமக்குள்ள நிறைவேறது என்ன, அல்லது நம்ம வாழ்க்கையில நம்ம நுகம் எடுத்துட்டா அதன் மூலம் நமக்குள்ள நிறைவேறது என்ன, அல்லது சிலுவை நான் எடுத்துக்கிறேன் விளைவு என்ன, பலன் என்ன, என் வாழ்க்கையில சிலுவை இருக்கு பலன் என்ன, என் வாழ்க்கையில நுகம் இருக்கு பலன் என்ன, ரிசல்ட் என்ன என்று கேட்டா ஒரு ஒப்பிட்டு பார்த்தோம்னா பாருங்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சிலுவை எடுக்கிறதின் மூலம் நம்ம வாழ்க்கையில நாம என்னதான் செய்ய முடியும்னா, நாம் தேவன் மேல உண்மையா வச்சிடுகிற அன்பு வைராகியத்தை நிரூபிக்க முடியும். சோ ப்ரூவிங் போகுது நமக்குள்ள. சுயம் வெறுத்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையில இருந்தா நம்ம என்ன பண்ணுகிறோம்னா, ஒவ்வொரு முறை நம்ம சுயத்தை வெறுக்கும் போது தேவனுக்கு முன்பு நம்மை நிரூபிச்சு காண்பிக்கிறோம். அப்ப நான் உங்கள்கிட்ட உடன்படிக்கை செய்தேன், அப்ப சொன்னது உங்கள் சித்தத்தின்படியே இந்த பூமியில என்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிறேன் என்று. இதோ இன்னைக்கு இந்த சுயம் நான் வெறுப்பதின் மூலம் இந்த விஷயத்துல என் சுய சித்தத்தை, இந்த காரியத்துல இந்த சூழ்நிலையில என்னுடைய சுய திருப்திக்காக நான் செயல்படுவதை, அல்லது இந்த உலக பிரகாரமான விருப்பங்கள் விஷயத்துல அதை நான் விட்டு கொடுப்பதன் மூலம், அல்லது பாவமான விஷயம் அதை விடுவதின் மூலம், அல்லது நியாயமான விஷயம் ஆனா அதையும் விடுவதின் மூலம் நான் இன்னைக்கு நிரூபிக்கிறேன் நான் உங்கள் மீது வச்சிருக்கிற அன்பு. சோ நம்ம வாழ்க்கையில சிலுவை இருந்துச்சுன்னா அது நம்மை தேவனுக்கு முன்பாக நம்மை நிரூபித்து காண்பிக்கும். நிரூபிக்கிறது நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படிதான் நம்ம நிரூபிக்கப்படுகிறோம்னா, நம்மளுடைய செல்ஃப் டினையிங் டெசிஷன்ஸ். சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு முன்பு நம்முடைய உடன்படிக்கையில உண்மையுள்ளவர்களா நம்மை நிரூபிச்சு காண்பிக்கணும் என்று சொன்னா, இன்றியமையாத ஒன்று என்னன்னா, நம்ம வாழ்க்கையில இருந்தே ஆக வேண்டிய சுயம் வெறுத்தல் விஷயங்கள் நிறைய சொல்லிட்டோம் நாம. இது பர்சனல், நம்மாகத்தான் வந்து எடுக்கணும், டெய்லி செய்யணும், மரண பரியந்தம் செய்யணும், செய்தாதான் இது நம்மை நிரூபிச்சுக்காம. சோ தேவனுக்கு முன்பு நம்ம அந்த ஒரு இலைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பதற்கு நாம தகுதியானவர்கள் என்று சொன்னா நம்மை நிரூபிச்சு காண்பிக்கணும். எப்படி, உங்க சுயம் வெறுத்து காமிங்க எல்லா விஷயத்தையும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எல்லாம். மத்தேயு 10:38 வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த கருத்து நம்ம பார்க்க முடியும்.
தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
பாருங்க, ஒருவன் எனக்கு பாத்திரவானா இருக்கணும்னா, அப்படின்னா எனக்கு தகுதியுள்ளவனா தன்னை நிரூபிச்சு காண்பிக்கணும்னா, அவர் என்ன எடுத்தே ஆகணும், சிலுவை எடுத்தே ஆகணும். ஜஸ்ட் அந்த பாயிண்ட் கவனிக்கிறீங்களா, மறுபடியும் வாசிங்க அந்த வசனம்.
தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன்,
பாருங்க, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன், தன் சுயத்தா வெறுக்கிறதை நிறைவேற்றாதவன் அவன் எனக்கு பாத்திரமான ஆக முடியாது. அப்படின்னா என்னுடைய என்னோடு என்னுடைய எனக்குரிய ஆசீர்வாதங்கள பங்கடைவதற்கு அவன் தகுதியுள்ளவனாக நிரூபிக்கப்படாமற் போயிடுவான். சோ அப்போ சிலுவை சுமத்தல் அல்லது சுயத்தை வெறுத்தல் என்பது நம்மை தேவனுக்கு முன்பு நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நுகம் என்ன என்று கேட்டா வேற விஷயம். அதுல நிரூபிக்கிறது இருக்கானா, நிரூபிக்கிறதும் இருக்குதான், இல்ல நம்ம சொல்ல முடியாது. பட் பிரதானம் என்னன்னா, நாம நுகம் எடுப்பதின் மூலம் அதனுடைய பலன் என்னன்னா, நாம அநேகருக்கு நற்கனிகள் தரக்கூடியவங்களா அங்கிருக்கும். நம்முடைய நாம சுமக்கிற நுகம் அல்லது மற்றவர்களோடு நம்ம சேர்ந்து சுமக்கிற அந்த நுகம் என்பது அது பலனாகிய ஒரு பலனை தரும். அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஃப்ரூட்டேஜ், தேவ சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுத்து என்னுடைய சுயத்தை எல்லாம் நான் வெறுத்து தேவன் என் மேல நியமிச்ச பாரத்தை நான் சுமந்து போகிறேன் என்று சொல்லும் போது அதன் மூலம் அநேகர் பயன் அடைவார்கள். உங்க வாழ்க்கையில நுகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல அது எனக்கு ஆசீர்வாதமா அமையும். என் வாழ்க்கையில கர்த்தருடைய நுகத்தை நான் எடுத்திருந்தா கண்டிப்பா அதன் மூலம் ஒரு சில சகோதர சகோதரிகளாவது அங்க ஆசீர்வாதம் அடைவாங்க, பயன் அடைவாங்க, பிரயோஜனமா இருக்கும் மற்றவங்களுக்கு. அப்போ இந்த நுகம் என்கிற விஷயம் ஒரு வகையில நாம சொன்னா இப்படி சொல்லலாம், அது ஒரு ஒரு பலனாகிய பலனை அங்க அல்லது கனிகளாகிய ஒரு பலனை அங்க விருத்தி விருத்தி பண்ண செய்யும். கடைசியா ஒரு வித்தியாசம் நாம பார்த்தோம்னா சிலுவை எடுக்கிறோம்னா என்ன அர்த்தம், நுகம் எடுக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா சிலுவை எடுக்கிறேன் என்று சொன்னா சாக போறீங்க அப்படின்னு அர்த்தம். நுகம் எடுக்கிறேன், வேலை செய்ய போறீங்க என்பது அர்த்தம். அப்ப கர்த்தரே சிலுவை எடுங்க அவர் கூப்பிட்டது, மறிக்க வாங்க, நுகம் எடுத்துக்கோங்க என்று சொல்லும் போது மற்றவர்கள் பயனடையும் படிக்கு வேலை செய்யுங்க. சோ நம்ம கான்சன்ட்ரேஷன் வாழ்க்கையில இரண்டு அவசியம், ஒன்னு மரணம் இருக்கணும், சுயம் விஷயங்கள்ல மறிச்சிட்டே இருக்கணும், மறிச்சிட்டே இருக்கணும், வலிக்கும், கஷ்டம் இருக்கும், அதுக்கு ரொம்ப போராடணும், நாளுக்கு நாள் செத்துக்கொண்டே இருக்கும். ஆனா அது செய்யும் போது கூடவே நுகம் இருக்கும், அந்த நுகம் வந்து முழு பலத்தோட உற்சாகத்தோட செய்யணும். ஆனா அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களை அங்க கொண்டு வரும். இப்படிப்பட்ட பாருங்க, இது இது ஒரு வினோதமான ஒரு இணைப்பு சொல்லலாம். ரெண்டு விஷயங்கள் ரொம்ப வினோதமா இணைஞ்சிட்டு இருக்கிறது. சிலுவை என்று சொல்லும் போது பர்சனலா வந்துட்டு அழிஞ்சிட்டு போறதுக்கு, நுகம் எடுக்கிறது மற்றவர்கள் உருவாக்கப்படுறது. ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில ஒரே நேரத்தில் நாம எடுத்துட்டு அங்க பயணிக்கிறவங்களாக அங்க இந்த அழைப்புல அங்க இருக்கும். கர்த்தரே ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட வார்த்தைகள் தான், கண்டிப்பா ஒருவேளை இதுக்கு அர்த்தம் இருக்கு. என்னை பின்பற்றி விரும்புகிறவன் சுயத்தை வெறுத்துட்டு தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துட்டு வாங்க, தன் சிலுவை எடுத்துட்டு, அல்லது என்னுடைய நுகம் நீங்க சுமந்து கொள்ளுங்க. பாருங்க, இங்க நுகம் ரீப்ரின்ஸ்ல சகோதரர் சொல்லும் போது ஒரு அருமையான வார்த்தை சொல்றாரு. கர்த்தர் நம்ம மேல சுமத்துற அந்த நுகம் வந்து ரொம்ப நல்ல நுகம். அது மாதிரி ஒரு நுகம் நீங்க உலகத்துல எங்க போனாலும் பார்க்க முடியாது சொல்றாரு. ஏன்னா அது என்ன சொல்றாரு, நம்ம நிறைய முறை சப்ஜெக்ட்ஸ்ல கேட்டு எடுக்கிறோம், என் நுகம் லகுவாயும், அந்த நுகத்தின் மூலம் நீங்க இழுக்கிற பாரம் எப்படி இருக்கும், அது இல்ல எப்படி இருக்கு, நுகம் வந்து மெதுவா இருக்கும், அதனால சுமை எப்படி இருக்கும். இது வந்து நுகம் வந்து மெதுவா, அதான் பிரதர் அசல் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பொதுவா இப்போ ஒரு ரெண்டு மாடு மேல ஒரு நுகம் வச்சுட்டோம்னு வைங்களா, மாட்டுக்கு தகுந்த மாதிரி நுகம் இருக்குமா, நுகத்துக்கு தகுந்த மாதிரி மாடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா, புரியல இல்லைங்களா. அந்த நுகம் எடுத்து ரெண்டு மாட்டினுடைய கழுத்துல வச்சுட்டு அந்த வேலையில அதைய அனுமதிக்கும் போது இந்த நுகம் மாடுகளுடைய அசைவுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்குமா, இல்ல நுகத்துக்கு தகுந்த மாதிரிதான் இந்த மாடுகள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா, நுகத்துக்கு தகுந்த மாதிரி தான். அது ரொம்ப கடினமா இருக்கும், அது ஸ்டிஃபா இருக்கும், கொஞ்சம் கூட ஒன்னும் பிளெக்சிபிலிட்டி கிடையாது, அந்த வேலை ரொம்ப கஷ்டம். அந்த நுகத்தை சுமத்தினது நுகத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாரம் என்பது ரொம்ப பாரமா இருக்கும். ஆனா அதை இழுக்கிறதுல இந்த மாடுகளுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு. ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, கர்த்தர் இயேசு நம்ம மேல வைக்கிற நுகம் அது வந்து மெது என்று சொல்லிட்டார். மெதுனா அது ஒருவேளை அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கோங்கன்னா, நம்ம மேல வச்சிருக்கிற நுகம் வந்து பிளெக்சிபிள், உங்க கெப்பாசிட்டி என்ன இவ்வளவு தான், அந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுக்கும். சோ நம்மளுடைய திறனுக்கும் நம்முடைய பிரயாசங்களுக்கும் நமக்கு தேவன் அருள் செய்திருக்கிற திறமைகளுக்கும் தகுந்த மாதிரிதான் அந்த வேலையினுடைய பழு நம்ம மேல அமர்த்தப்படும். ஒருவேளை நம்முடைய திறனுக்கு மேல ஒருபோதுமே தேவன் நம்ம கிட்ட வேலை ஊழியம் பிரயாசங்கள் அவர் எதிர்பார்க்கிறதே இல்லை. நல்ல நல்ல சிந்தனை இது. நிறைய சமயங்கள்ல நம்ம இங்க ஒரு மிஸ்டேக் எப்பயுமே பண்ணிட்டு இருக்கோம், தேவன் நம்ம மேல நியமிச்சதையும் தாண்டி செய்யணும் அதை தாண்டி அவர் கேட்பார் என்கிற மாதிரி நம்முடைய நிலை இருக்கும் இல்லைங்களா? ஒருவேளை நிறைய இடங்களில் பேசப்பட்டிருக்கிற ஒரு வாதி, ஆனால் அது அப்படி பண்ண தேவையில்லை. இந்த நுகம் வந்து ரொம்ப பிளெக்சிபிள். கர்த்தர் நம்ம மேல சுமத்திருக்கிற அந்த நுகம், இந்த ஊழியத்தினுடைய பாரம், நாம் ஏறெடுக்க வேண்டிய பிரயாசங்களினுடைய பாரம், நாம் செய்ய வேண்டிய கிரியைகளினுடைய பாரம், இது ரொம்ப பிளெக்சிபிள். நம்மளுடைய சக்தி என்னவோ, நம்முடைய சூழல்கள் என்னவோ, நம்முடைய பலகீனங்கள் என்னவோ, அதற்கு தகுந்தது போன்று அது தன்னை இலகுவாக்கி கொண்டு நம்மளால முடிஞ்சதை மாத்திரமே சுமக்க சொல்லக்கூடிய ஒரு நுகமாக இது. அதனால்தான் சொல்லிட்டாரு, இது வந்துட்டு மெதுவானது, இந்த சுமை வந்துட்டு இலகுவானது. அப்போ இது நாம இப்படியாக புரிஞ்சு கொள்ளலாம், இந்த சிலுவை மற்றும் நுகம் என்கிற விஷயங்கள். இன்னும் ஆழமா பார்க்க வேண்டிய ஆவிக்குரிய விஷயங்கள் இருக்கு, ஆனா இது முழுமையாக இன்றைக்கு நாம் பார்க்க முடியாது. ஜஸ்ட் ஒரு சிலுவை நுகம், அதனுடைய அர்த்தங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில பொருந்தது, அதனுடைய ஒற்றுமைகள், அதனுடைய சில வேற்றுமைகள், சில விஷயங்களை நமக்கு அங்க புரிய வைக்கிறாங்க. ஆனா ஏன் இது ரெண்டும் நம்ம வாழ்க்கையில இருக்கணும் சகோதர சகோதரிகள்? ஏன் சிலுவையும் ஏன் நுகமும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்றோம்? ஒரு வகையில ரெண்டுமே ஒரு வசனத்துல பார்க்க முடியும். யாக்கோபுல இரண்டாம் அதிகாரம் 22 வசனம்,
அவனுடைய கிரிகளோட கூட முயற்சி செய்து கிரிகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறார்.
பாருங்க, கிரியைகளினால விசுவாசம் என்பது என்னாகுது, பூரணப்படுது. பாருங்க, ஏன் இது ரெண்டும் அவசியம்னா, இந்த அழைப்புல நாம பூரணப்பட்டு எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதை செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னா நம்முடைய வாழ்வியில இந்த ரெண்டுமே இருக்கணும். இங்க வந்து விசுவாசம் மற்றும் கிரியை இல்லைங்களா, எப்படி வசனம் வருது அந்த செகண்ட் பார்ட், கிரியைகளினால விசுவாசம் என்ன ஆகுது. இங்க வந்து என்ன சொல்லலாம்னா, அந்த விசுவாசம் ஒரு வசனம் வாசிங்க, பிலிப்பியர்ல 2:17 இங்க ஒரு விசுவாசம் ஒரு வார்த்தை வருது. ஆக்சுவலா விசுவாசம் என்ன, நம்முடைய விசுவாசம் என்னன்னா பாருங்க, அதுல உங்கள் விசுவாசமாகவே ஆயிடுச்சு என்னது, பலி. பாருங்க, அது சாக்ரிஃபைஸ், அந்த சிலுவை சுமக்கிறது பாருங்க, அதுதான் நம்மளுடைய விசுவாசமே ஆயிடுக்குது. இப்போ அது பலி குறிக்குது. அப்ப என்னன்னா, இந்த விசுவாசம் அப்படின்னா இந்த இந்த பலியின் ஜீவியம், அதாவது இந்த சுயம் வெறுத்தல் என்பது இருந்தால் அதன் மூலம் நீங்க என்ன பண்ண முடியும், கிரியை வசனவாசிங்க, விசுவாசத்தினால அதுக்கு யாக்கோபு விசுவாசத்தினால கிரியை என்ன ஆகுது, இந்த கிரியை தான். இப்ப பாருங்க, இப்ப இந்த விசுவாசம் வந்து இங்க என்ன நம்ம சொல்லலாம்னா, அது தான் சுயத்தை வெறுக்கிறது. ஏன்னா விசுவாசமானது பலியை குறிக்குது. சோ அப்ப இந்த பலி சுயத்தை வெறுக்கிறது குறிக்குது, நம்ம சுமக்கிற சிலுவைகள். இது இந்த சுய வெறுத்தல் இருந்தா பாருங்க, அது கிரியைகள், கிரியைகளின் மூலம் என்ன ஆயிடுது, உங்களுக்கு பூரணம் ஆகுது. சோ கிரியைகள் தான் குறிக்குது நுகம் சுமக்கிறது. சோ விசுவாசம் பிராக்கெட்ல பலி போட்டீங்கன்னா அது தான் சிலுவை, அது இருக்கணும். நெக்ஸ்ட் எது நிறைவேறும் உங்களுக்குள்ள, கிரியை, அதுதான் நுகம் சுமக்கிற விஷயம். இந்த ரெண்டுமே இருக்கணும் உங்க வாழ்க்கையில. மறுபடியும் அந்த சிலுவையும் நுகமும் இருந்தா நீங்க பூர்ணமாவீங்க இந்த அழைப்புல. கிறிஸ்துவினுடைய சாயலுக்குப்பா, நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய சொந்த முயற்சிகள்னால பூர்ணமாக வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களால் அங்க செய்ய முடியும். சோ நம்மளுடைய ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில தேவன் நம்மை அங்கீகரிக்க கூடிய ஒரு ஜீவியத்தை நாம செய்து முடிக்கணும்னா இந்த ரெண்டு அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில அங்க நிறைவேறும். இப்போ இது நிறைவு செய்யலாம், இந்த பாடத்தை எப்படி நிறைவு செய்யலாம்னா, இந்த ரெண்டு விஷயங்களையும் கர்த்தர் வந்துட்டு வெவ்வேறு தருணங்கள்ல சீஷர்கள் கிட்ட கேட்டுக்கொண்டார். ஒரு வகையில இது ஒரே தருணத்துல அவர் மறுபடியும் சீஷர்களை கேட்டுக்கொள்ளும்படி சீஷர்கள் நிறைவேற்றும்படிக்கு கேட்டுக்கொண்ட ரெண்டு அடையாளங்களுக்கோடு தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸாக்ட் நான் சொல்ல வர முடியல. அதாவது தனித்தனியா வெவ்வேறு தருணங்கள்ல இது எடுத்துக்கொள்ளுங்க, இது எடுத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் இயேசு வேண்டி கேட்டுக்கொண்ட அந்த ரெண்டு அடையாளங்கள், அவர் அந்த மேல் வீட்டறையில் அந்த மேஜையில அமர்ந்திருக்கும் போது அவர்கள் எடுத்துக்கொள்ளும்படிக்கு கேட்ட மற்ற இரண்டு அடையாளங்களோடு ஒரு வகையில தொடர்புடையதா இருக்குது. அதுதான் அந்த அப்பம் மற்றும் திராட்ச ரசம். இல்லாட்டி இப்படி மாத்தி சொல்லலாம், திராட்ச ரசம் மற்றும் அப்பம். சோ இந்த சிலுவை நம்முடைய சுயம் வெறுத்தல், நம்முடைய பலி, நம்மளுடைய ஒவ்வொரு நாளின் மரணம் அந்த திராட்ச ரசத்துக்கு தொடர்புடையதா இருக்குது. கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் இருக்குது. அதே சமயத்தில் நம்மளுடைய அந்த நுகம், மற்றவர்களை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக மற்றவர்களோடு சேர்ந்து நாமோ பிரயாசங்கள் மேற்கொண்டு, ஒருவேளை அந்த பிரயாசனங்கள் மத்தியில் நொறுக்கப்படுவது அருமையான அப்பம். சோ அந்த அப்பத்தோடு அது தொடர்புடையதாக அங்கிருக்குது. சோ இந்த தனித்தனி அடையாளங்கள் அங்க சீஷர்கள் கிட்ட கர்த்தர் இயேசு கேட்டுக்கொண்டது, ஒரு வகையில பார்க்கும் போது இந்த இரண்டு அடையாளங்களோடு தொடர்புடையதாக அங்கிருக்கு. கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, தனிப்பட்ட ரீதியில தனிப்பட்ட முடிவுகளினால, நாமாக முன்வந்து எடுக்கிற முடிவுகள்னால பலியாகணும், சுயத்தை வெறுப்பதின் மூலம், அதன் மூலம் மரணத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாகவே நாம் அங்க காணப்படணும். ஆனா அதே சமயத்துல மற்ற உடன் சகோதர சகோதரர்களோடு சேர்ந்து கர்த்தர் நம்ம மேல சுமத்தி எடுக்கிற கடமைகள், பாரங்கள், பிரயாசங்கள், ஊழியங்களை அர்ப்பணிப்பதில் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நொறுக்குவதற்கு கூட அங்க ஒப்பு கொடுக்கணும். ஆனா இது ஆசீர்வாதமான ஒரு பலனை இம்மையிலேயே மற்றவர்களுக்கு அங்க தரும் என்று அங்க நாம பார்க்கும். வேறு ஒரு தருணத்தில் இதனுடைய மற்ற ஆவிக்குரிய பாகங்களை நாமும் தியானிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.